ஓம் சாந்தி. 13/8/2026 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்ய பாபா வந்துள்ளார். தூய்மையானால்தான் அதிர்ஷ்டம் விழிப்படையும். கேள்வி: குழந்தைகளின் அதிர்ஷ்டம் விழித்துள்ளது என்றால் அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் சுகத்தின் தேவதையாக இருப்பார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகத்தினை கொடுப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வியாசரின் உண்மையிலும் உண்மையான சுகதேவர்கள். அவர்கள் 5 விகாரத்தினை சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகி, ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களின் மனநிலை ஒரு நிலையாக இருக்கும். அவர்கள் எந்த விஷயத்திற்காகவும் அழமாட்டார்கள். அவர்களைத்தான் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறலாம். பாடல்: அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்து வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலின் ஒரு வரியை கேட்டவுடன் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மெய் சிலிப்பு ஏற்பட வேண்டும். இது பொதுவான பாடல்தான். ஆனால் இந்த பாடலின் சாரத்தை யாரும் அறியவில்லை. பாபாதான் வந்து ஒவ்வொரு பாடலின் அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் கூட இந்த கலியுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டம் உறங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். சத்தியுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டமும் விழிப்படைந்து இருக்கும். உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்யக்கூடியவர், மேலும் வழிகாட்டக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்க கூடியவர் ஒரே ஒரு பாபாதான். அவர்தான் வந்து குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்கின்றார். உலகத்தில் எப்படி குழந்தைகள் பிறந்தவுடன் அதிர்ஷ்டம் விழித்து விடுகிறது? குழந்தைகள் பிறந்தவுடன் நாங்கள் வாரிசுகள் என்பது புரிந்து விடுகிறது. இது நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற விஷயமாகும். கல்ப கல்பமாக நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கின்றது, பின்பு உறங்கிவிடுகின்றது. பாவனம் ஆகின்றீர்கள் என்றால் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கின்றது என்று அர்த்தமாகும். தூய்மையான இல்லற ஆசிரமம் என்று கூறப்படுகின்றது. ஆசிரமம் என்ற சொல்லே தூய்மையை குறிக்கின்றது. பவித்ர கிரகஸ்த ஆசிரமமாகும். அதற்கு எதிர்மறையாக உள்ளது அபவித்ர பதித தர்மமாகும். ஆசிரமம் என்று சொல்ல முடியாது. கிரகஸ்த தர்மம் என்பது அனைவருக்கும் உள்ளது, மிருகங்களுக்கும் கூட உள்ளது. குழந்தைகளை அனைவரும் பெற்று எடுக்கின்றார்கள். மிருகங்களுக்கும் கூட கிரகஸ்த தர்மம் என்று கூறுவார்கள். இப்பொழுது சொர்க்கத்தில் பவித்ர கிரகஸ்த ஆசிரமமாக இருந்தது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். அவர்களைத்தான் சர்வகுண சம்பன்னம் என்று புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் உங்களையே பாடிக்கொண்டு இருந்தீர்கள். இப்போது நாம் மனித நிலையிலிருந்து தேவதையாக மீண்டும் மாறிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தேவதைகளின் தர்மமாக இருந்தது, பின்பு பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட தேவதை என்று கூறுகின்றார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சிவனுக்காக பரமாத்மாய நமக என்று கூறுகின்றார்கள். வித்தியாசம் ஏற்படுகின்றது அல்லவா? சிவனையும் மேலும் சங்கரரையும் ஒன்று என்று கூற முடியாது. கல் புத்தியாக இருந்த நீங்கள் தங்க புத்தியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளை கல் புத்தி என்று கூற முடியாது. பின்பு நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் வரும்போது அவர்களும் கூட ஏனிப்படியில் கீழே இறங்க வேண்டி உள்ளது. பாரஸ் புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆக வேண்டும். அனைவரையும் விட புத்திசாலியாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபாதான். உங்களை தங்க புத்தியாக ஆக்குகிறார். நீங்கள் இங்கே தங்க புத்தியாக மாற்றிக்கொள்வதற்காக வந்துள்ளீர்கள். பாரஸ்நாத் கோவில் கூட உள்ளது. அவர்தான் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி ஆவார். இந்த ஞானம் குழந்தைகளின் புத்திக்கு டானிக் ஆகும். புத்தி எவ்வளவு மாறுகின்றது! தீயதை பார்க்காதீர்கள் என்று பாடப்பட்டுள்ளது. அதற்கு குரங்கை காட்டுகின்றார்கள். மனிதர்கள்தான் குரங்குக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். வன குரங்கையும் மனிதனோடு ஒப்பிடுகின்றார்கள். இதைத்தான் முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகின்றது. ஒருவருக்கு ஒருவர் எப்படி துக்கம் கொடுக்கின்றார்கள். இப்போது குழந்தைகள், உங்களது புத்திக்கு டானிக் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தை டானிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை படிப்பு என்று கூறலாம், இதை ஞான அமிர்தம் என்றும் கூறுகின்றார்கள். இது ஒன்றும் தண்ணீர் அல்ல. தற்காலத்தில் அனைத்து விஷயங்களையும் அமிர்தம் என்று கூறுகின்றார்கள். கங்கை நீரை கூட அமிர்தம் என்று கூறுகின்றார்கள். தேவதைகளின் கால்களை கழுவி அதை குடிக்கின்றார்கள். தண்ணீரை தேவதைகள் முன்னால் வைக்கின்றார்கள். அதை கூட அமிர்தத்தின் அஞ்சலி என்று நினைக்கின்றார்கள். அஞ்சலியை பெறக்கூடியவர்கள் பதித்த பாவனமாக ஆக்கக்கூடியவர் என்று கூற முடியாது. கங்கை நீரை பதித்த பாவனி என்று கூறுகின்றார்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் வாயில் கங்கை நீரை ஊற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அர்ஜுனன் அம்பை எய்தார், அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்த ஜலத்தை அனைவருக்கும் கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. குழந்தைகள், உங்களுக்கு யாரும் இங்கு அம்பு எதுவும் ஏயவில்லை. ஒரு கிராமத்தில் அம்புகளால் தான் சண்டை போடுவார்கள். அங்குள்ள ராஜாவை அவர்கள் ஈஸ்வரனின் அவதாரம் என்று கூறுவார்கள். இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்கள் என்று பாபா கூறுகின்றார். உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர்தான். அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். அவர்தான் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிரம்மத்தில் யாரும் ஐக்கியமாக முடியாது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. இந்த சக்கரம் மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. உலகத்தின் சரித்திர பூகோளம் எப்படி திரும்பவும் சுழல்கின்றது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் என்றால் ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையின் படைப்பை பற்றி அறியவில்லை. அவரைத்தான் ஓ காட்ஃபாதர் என்று நினைக்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒருபோதும் இறை தந்தை என்று கூற முடியாது. இறை தந்தை என்ற வார்த்தையை மிகவும் மரியாதையோடு கூறுகின்றார்கள். அவரைத்தான் பதித்த பாவனர் என்றும் கூறுகின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்றும் கூறுகின்றார்கள். ஒரு புறம் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு புறம் குழந்தை இறந்துவிட்டால் ஈஸ்வரன் தான் சுகம் துக்கம் கொடுக்கிறார் என்று கூறுகின்றார்கள். ஈஸ்வரன் நம்முடைய குழந்தையை எடுத்து கொண்டார் என்று சொல்கின்றார்கள். இது என்ன செயல்? ஈஸ்வரனையே நிந்தனை செய்கின்றோம் அல்லவா? ஈஸ்வரன் தான் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்கின்றார்கள், பின்பு திருப்பி அவரே எடுத்து கொண்டார் என்றால் ஏன் அழுகிறார்கள்? ஈஸ்வரனிடம் போய்விட்டது அல்லவா? சத்தியுகத்தில் யாரும் ஒருபோதும் அழுவதில்லை. அழுவதற்கு எந்த அவசியமும் இல்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மாவுக்கு தனது கணக்கு வழக்குப்படி போய் நடிக்க வேண்டி உள்ளது. ஞானம் இல்லாத காரணத்தால் மனிதர்கள் எவ்வளவு அழுகின்றார்கள், பைத்தியம் போல் ஆகின்றார்கள். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள், அப்பா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். நஷ்டமோகா ஆக வேண்டும். நமக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள். சத்தியுகத்தில் ஒருபோதும் துக்கம் என்ற விஷயமே இருக்காது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. இப்பொழுது நாம் காலனின் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பாபாவை மகா காலன் என்றும் கூட கூறுவார்கள். அவர்தான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைய வேண்டும். அதாவது காலன் ஒருபோதும் வரவே முடியாது. காலன் ஆத்மாவையோ உடலையோ பிடிக்க முடியாது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றது. அதைத்தான் காலன் பிடித்து விட்டது என்று சொல்கின்றார்கள். மற்றபடி காலன் என்ற விஷயம் வேறு இல்லை. மனிதர்கள் கூறுகின்றார்கள் அச்சுதம் கேசவம் என்று மகிமை பாடுகின்றார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை. இந்த ஐந்து விகாரங்கள் உங்களை எவ்வளவு கெடுத்து விட்டது என்று பாபா புரிய வைக்கின்றார். இந்த நேரம் யாரும் பாபாவை அறியவில்லை. அதனால்தான் இந்த உலகை அநாதைகளின் உலகம் என்று கூறப்படுகின்றது. தங்களுக்குள் எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். முழு உலகமும் பாபாவின் வீடு அல்லவா? பாபா முழு உலகத்தின் குழந்தைகளையும் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். அரை கல்பம் முற்றிலும் பாவனமான உலகமாக இருந்தது. ராமராஜா ராம பிரஜா என்று பாடுகிறார்கள் என்றால் அங்கே அதர்மம் என்ற விஷயம் எப்படி இருக்க முடியும்? அங்கே ஆடும் புலியும் ஒரே ஓடையில் ஓடும் நீரை குடித்தது என்று பாடப்படுகின்றது. பிறகு அங்கு ராவணன் எங்கிருந்து வருவார்? வெளியில் உள்ளவர்கள் இதையெல்லாம் கேட்டு சிரிக்கின்றார்கள். புரிந்து கொள்வது இல்லை. பாபா வந்து ஞானம் கொடுக்கின்றார். இது பதீத உலகம் இல்லையா? இப்பொழுது பிரேரணையில் பதீத்தர்களை பாவனம் ஆக்க முடியுமா என்ன? பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் அவசியம் பாரதத்தில் தான் வந்திருப்பார். இப்பொழுது கூட நான் ஞானக்கடல் வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். உங்களை தனக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குகின்றார். பாபாவை தான் உண்மையிலும் உண்மையான வியாசர் என்று கூறப்படுகின்றது. அதனால் அவர் வியாச தேவர் மற்றும் நீங்கள் அவரது குழந்தைகள் சுகதேவன். நீங்கள் இப்பொழுது சுக தேவதையாக ஆகின்றீர்கள். சிவனின் குழந்தைகளாக ஆகின்றீர்கள். அவரின் உண்மையான பெயர் சிவன். ஆத்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாசர் சிவாச்சாரியாரிடம் இருந்து சுகம் என்ற ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வியாசரின் குழந்தைகள் நீங்கள். ஆனால் நீங்கள் குழப்பமடைய கூடாது. ஆகையால்தான் சிவனின் குழந்தைகள் என்று கூறுகின்றோம். அவருடைய உண்மையான பெயர் சிவன். ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பதீதமானவர்களை பாவனமாக்குவதற்கான வழியை கூறுகின்றார். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையாக உள்ளேன் என்று கூறுகின்றார். நான் கட்டை விரல் போல் உள்ளேன் என்று கூறுகின்றனர். இவ்வளவு பெரியவராக இருந்தால் இங்கே உட்கார முடியாது. அவர் மிகவும் சூட்சுமமாக இருக்கின்றார். ஆத்மாவை பார்ப்பதற்காக டாக்டர்களும் தலையை உடைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் பார்க்க முடிவதில்லை. ஆத்மாவை உணர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆத்மாவை உணர்ந்தீர்களா என்று பாபா கேட்கின்றார். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அழியாத பாகம் பதிவாகியுள்ளது. ரெக்கார்டு போல பதிவிடப்பட்டுள்ளது. முதலில் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்டீர்கள். நம்முடைய ஆத்மா 84 பிறவிகள் எப்படி எடுக்கின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். அதற்கு முடிவே கிடையாது. இந்த நாடகம் எப்பொழுது இருந்து ஆரம்பமானது என்று சிலர் கேட்கின்றார்கள். ஆனால் இது அனாதியானது. இது ஒருபோதும் அழிவதே இல்லை. இதைத்தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம் என்று கூறப்படுகின்றது. உலகத்தை கூட நீங்கள் அறிவீர்கள். படிக்காத குழந்தைகளுக்கு எப்படி கல்வி புகட்டப்படுகிறதோ அதே போல பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாதான் இந்த உடல் மூலமாக படிக்கின்றது. இது கல் புத்திக்கான உணவு. புத்திக்கு அறிவு கிடைக்கின்றது. குழந்தைகளுக்காகத்தான் பாபா இந்த படங்களை உருவாக்கியுள்ளார். மிகவும் எளிதாக உள்ளது. திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரர். இப்பொழுது பிரம்மாவை திருமூர்த்தி என்று ஏன் சொல்லப்படுகின்றது? தேவ தேவ மகாதேவா என்று புகழ் பாடுகின்றார்கள். ஒருவருக்கு மேல் ஒருவரை புகழ் பாடுகின்றனர். ஆனால் அர்த்தம் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது பிரம்மா எப்படி இருக்க முடியும்? பிரம்மாவை பிரஜா பிதா என்று கூறுகின்றார்கள். அப்படியென்றால் சூட்சும உலகத்தில் தேவதை எப்படி இருக்க முடியும்? பிரஜாபிதா இங்கு தானே வேண்டும். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. நான் இந்த உடலில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக புரிய வைக்கின்றேன். இவரை என்னுடைய ரதமாக ஆக்குகின்றேன். இவரின் அநேக ஜென்மத்தின் கடைசியில் நான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இவர் கூட 5 விகாரத்தை தியாகம் செய்கின்றார். சந்நியாசம் செய்பவர்களை யோகி ரிஷி என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ராஜ ரிஷியாக உள்ளீர்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள். உலகில் உள்ள சன்னியாசிகள் வீட்டை விட்டு செல்கின்றார்கள். இங்கே ஆண் பெண் இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் விகாரத்தில் போக மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். விகாரம்தான் முக்கியமான விஷயமாகும். சிவபாபா புதிய உலகத்தை படைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் புதிய உலகத்தை படைக்கின்றார். அவர் விதை ரூபமாக இருக்கின்றார். சச்சித் ஆனந்த கடல் ஞான கடலாக இருக்கின்றார். ஸ்தாபனை பாலனை விநாச காரியங்களை எப்படி செய்கின்றார் பாபாதான் அறிவார். இந்த விஷயங்களை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஒவ்வொருவரின் கணக்கு வழக்கும் தனித்தனியானது. ஆகையால் யார் சரீரம் விட்டாலும் அழக்கூடாது. முழுமையாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். நமக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஐந்து விகாரம் புத்தியை கெடுத்து விடுகின்றது. ஆதலால் அதனை தியாகம் செய்ய வேண்டும். சுக தேவதையாக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. வரதானம் எப்போதும் தெய்வீக மரியாதைகள் என்னும் கோட்டிற்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தங்களை ஒரே தந்தையாகிய ராமர் என்ற இறைவனின் உண்மையான சீதை என்று உணர்ந்து எப்போதும் தெய்வீக வரைமுறைகள் எனும் கோட்டிற்குள் வாழ்கின்றார்களோ அவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதால் இயல்பாகவே எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். எனவே காலை முதல் இரவு வரை நமக்கு வழங்கப்பட்டுள்ள மரியாதைகள் என்னென்ன என்பதை தெளிவான ஞானத்தை புத்தியில் வைத்து உங்களை உண்மையான சீதையாக கருதி அந்த வரைமுறைகள் என்ற கோட்டிற்குள் வாழுங்கள். அப்போதுதான் உங்களை மரியாதா புருஷோத்தமர் என்று கூற முடியும். ஸ்லோகன்: சேவையில் அளவுக்கு அதிகமாக மூழ்கிவிடாதீர்கள். உலக சேவை மற்றும் சுய ஆன்மீக முயற்சி ஆகிய இரண்டிற்கும் இடையே சமநிலை வையுங்கள்.
மாத்தீஸ்வரி அவர்களின் விலைமதிக்க முடியாத மகா வாக்கியம். அகண்ட ஜோதி தத்துவம் அமைதியான இருப்பிடம். சாக்கார உலகம் விளையாட்டு மைதானம். ஆத்மாக்களின் வசிப்பிடம் அகண்ட ஜோதி மகா தத்துவம். அங்கு இந்த உடலின் நடிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதாவது துக்கம் மற்றும் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கின்றோம். இதைத்தான் அமைதியான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் ஆத்மாக்களின் உடலோடு நடிக்கக்கூடிய இடம் விளையாட்டு மைதானமாகிய இந்த சாக்கார உலகமாகும். எனவே ஒன்று நிராகார உலகம், மற்றொன்று சாக்கார உலகம் என்ற முக்கியமான இரண்டு உலகம் இருக்கிறது. உலகத்தினர் சொல்ல மட்டும்தான் செய்கின்றார்கள். பரமாத்மாதான் படைப்பவராகவும் பாலனை செய்பவராகவும் அளிப்பவராகவும் உணவளிப்பவராகவும் காலனாகவும் எரிக்கவும் அவரே செய்கிறார். எனவே துக்கம் சுகம் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். யாருக்காவது துக்கம் ஏற்படுகிறது என்றால் சொல்கின்றார்கள், உங்களை அடைந்த நாங்கள் இனிமையாகிவிட்டோம். இப்பொழுது இவை அனைத்தும் உண்மையற்றதாக ஆகிவிட்டது. ஏனெனில் பரமாத்மா இந்த காரியங்களை செய்வதில்லை. பரமாத்மா துக்கத்தை நீக்குபவர், துக்கத்தை கொடுப்பவர் அல்ல. பிறவி எடுப்பது, மரணிப்பது, துக்கம் சுகம் அடைவது ஒவ்வொரு மனித ஆத்மாவின் சம்ஸ்காரமாகும். உடலை கொடுக்கக்கூடிய தாய் தந்தை கர்ம வந்தனத்திற்கு ஏற்றார் போல தந்தை மகன் என்ற உறவில் வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் எப்படி எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பின் ஸ்தாபனை பாலனை செய்கிறார், அவர் எப்படி தனது மூன்று ரூபமான பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைக்கிறார். அதன் பிறகு இவர்களின் சூட்சும ரூபத்தின் மூலம் தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை, அசுர உலகத்தின் விநாசம், மேலும் தெய்வீக உலகத்தின் பாலனை செய்ய வைக்கிறார். பரமாத்மாவின் இந்த மூன்று காரியங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. மற்றபடி துக்கம், சுகம், பிறப்பு, இறப்பு கர்மத்திற்கு தகுந்தாற்போல ஏற்படுகிறது. பரமாத்மா சுகத்தின் கடல். அவர் தனது குழந்தைகளுக்கு துக்கத்தை ஒருபோதும் தரமாட்டார். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்ஞை தூய்மையற்ற தன்மையின் விதையையும் முடிவுக்கு கொண்டு வந்து முழுமையான தூய்மையானவராக ஆகுங்கள். முழுமையான தூய்மை என்றால் மனதில் கூட எந்த விதமான விகாரத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஞானம், குணம் மற்றும் அனைத்து சக்திகளினால் எப்போதும் நிறைந்து அனைத்து பலன்களின் ஒளிகிரீடம் தெளிவாக தெரிய வேண்டும். தன்னை எப்போதும் ஒளிமயமான ஆத்மஸ்வரூபத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். கர்மம் செய்யும் போதும் தன்னை லேசாக உணர வேண்டும். ஓம் சாந்தி.